நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலிய திரைப்படங்களை நாம் தமிழ் நேயர்களுக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி இது. பிரிஸ்பேன் 4EB தமிழ் ஒலியின் சங்கர் ஜெயபாண்டியன் அவர்கள் தயாரித்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும் திரைப்படம் 2020 ஜெரமி சிம்ஸ் அவர்களின் இயக்கத்தில் உருவான ராம்ஸ் திரைப்படம்.
இந்த மாதம் நாம் பேசவிருக்கும் திரைப்படம் 2020 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியான ராம்ஸ் என்ற திரைப்படம். இதனை இயக்கியவர் ஜெரமி சிம்ஸ். இதில் நடித்தவர்கள் சாம் நியல், மைக்கேல் காட்டன், மிராண்டா ரிச்சர்ட்சன். இந்த திரைப்படத்தின் கதையை எளிமையாக சொல்கிறதா இருந்தால், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இரண்டு சகோதரர்கள், அவர்கள் தலைமுறை, அவங்க தாத்தா அவங்களுடைய தாத்தா, அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஆடு வளர்த்து வர்றாங்க. ஒரு செம்மறி ஆடு, நல்ல நாட்டு ஆடு, அந்த ஒரு ராயல் ஃபேமிலி பிளட் லைன் அந்த ஆடுகிட்ட இருக்குது. அதை வளர்த்துட்டு வர்றவங்களுடைய இரண்டு சகோதரர்களுடைய கதை இது. நல்ல போட்டியிலலாம் பரிசு பெறும் உயர்தர ஆடுகள் அது. ஒரு ஆடுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நோய் வந்துடுது. அந்த நோய் வந்து உடனடியாக ஆடுகள்கிட்ட பரவி எல்லா ஆடுகளும் பாதிக்கப்படுங்கிறனால உடனடியாக அதை வந்து எல்லா அந்த செம்மறி ஆட்டு கூட்டம் மொத்தத்தையுமே கொண்டு போய் ரொம்ப மனிதாபிமானத்தோடு கொன்றுவாங்கங்கிறது தான் அந்த அரசாங்கம் நியமிக்கும் ஒரு பொறுப்பு. அதில் அந்த இடத்த முழுசாக சுத்திகரித்து அந்த விவசாயிகளுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுத்து 2 அவங்களுக்கு ஊதியமெல்லாம் கொடுத்து அவங்க அதை அந்த அரசாங்கம் பார்த்துக்கும். இந்த நேரத்தில் அந்த ஆடு மொத்தத்தையும் கொண்டு போகும்போது இந்த இரண்டு சகோதரர்கள், இவங்க வந்து அடுத்தடுத்த மைதானத்தில் ஆடுகள் வளர்க்குறாங்க, ரெண்டு பக்கத்து பக்கத்து ஃபார்ம் தான், ஆனால் ரெண்டு பேரும் பேசி ஒரு 30-40 ஆண்டுகள் ஆச்சுங்கிற மாதிரி தான் கதை தொடங்கும். அந்த இரண்டு சகோதரர்களுக்குள்ளே சரியான பேச்சுவார்த்தையே கிடையாது, மனஸ்தாபம் இருப்பதனால அவங்க வந்து இருவரும் பேசிக்கிறதில்ல. இதில் பரிசு பெற்றது வந்து அண்ணனுடைய ஆடு தான். அண்ணனாக நடித்தது வந்து மைக்கேல் காட்டன், அவரோட பேர் வந்து லெஸ். இதில் அவருடைய சகோதரனாக, இளைய சகோதரனாக சாம் நியல், ஜுராசிக் பார்க்கில் நடித்தார்ல அந்த சாம் நியல் வந்து இதில் காலின் அப்படிங்கிற பேரில் நடிச்சிருப்பார். அதில் இந்த அண்ணனுடைய ஆடுக்கு தான் அந்த நோய் வருது, அதனால் மொத்தத்தையும் கொண்டு போய் அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஆடும் போயிடுது. அப்போ சாம் நீல் அந்த காலன் என்ன சொல்கிறார், இல்லை இந்த ஆடுகள்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தது, இதுகள்லாம் இறந்து இங்கேயே புதைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருடைய ஆடுகள் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அது எல்லாத்தையும் அங்கேயே எரிச்சிடுறாங்க. இப்படி அரசாங்கத்தில் சொல்லிடுறாங்க. அப்பயும் அதுவும் வந்து சட்ட மீறல் தான் அது. இருந்தாலும் அவருக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து 4 ஆடை மட்டும் ஒழிச்சு வச்சுருப்பார். ஒரு ஆண் ஆடு, 2-3 பெண் ஆடு ஒழிச்சு வச்சு அவர் அதை வளர்த்துக்கிட்டு வருவார். பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அந்த அவருடைய மொத்த வாழ்க்கையுமே அதுக்காகவே அர்ப்பணிச்சிருவார். ராத்திரி தான் வந்து அதோடைய கழிவுகளை நீக்கிறது எல்லாம் பண்ணி ஒரு பாத்ரூமுக்கு பின்னாடி ஒரு அறை மாதிரி கட்டி அதுக்குள்ளே வளர்த்துட்டு வருவார். இப்படியே போகுது கதை. அதில் நல்ல சுவாரஸ்யமான நகைச்சுவை நிறைய நிறைந்த திரைப்படம் இது. அந்த விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க என்னென்ன மாதிரியான முடிவெடுக்கிறாங்கிறதெல்லாம் அதில் காமிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மாதிரி கதை நகர்வதனால அங்கே வந்து பக்கத்தில் ஒரு காட்டு தீ ஒன்று வரும். அந்த தீ அணைப்புக்கு இந்த மொத்தமும் இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே அங்கே போய் அது உதவி பண்ண போவாங்க. அதில் அந்த கதை போகும்போது இவங்க அவங்க அண்ணனுக்கு உள்ளே இருக்கிற ஆடு தெரிஞ்சிடும், நீ உள்ளவன் வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாமே காட்சிகள் நகர்வு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக இருக்கும். அப்புறம் கடைசியில் அது அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு மாதிரி அரசியல் புரசலாக தெரிய வந்து இதுநாள் வரையும் பேசாமல் இருந்த சகோதரர்கள் கடைசியில் அந்த ஆடை காப்பாற்றணும், அந்த பிளட் லைன் நாட்டு ஆடுங்கிற இது போயிடும்ல மொத்தமாக, இதுவும் அழிஞ்சிருச்சுனாங்கிறனால அந்த காட்டு தீக்குள்ளேயே அவங்க அதை ஓட்டிகிட்டு போவாங்க. அது எல்லாம் தீ அப்போ தான் அணைஞ்சிருக்கும், அதை உள்ளே கூட்டிகிட்டு போய், ஏன்னா காட்டு தீ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலம் வந்து ரொம்ப விளைச்சல் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும், ஃபர்டைல் கிரவுண்டாக மாறும். அது அதையும் சொல்லுவார், அவங்க தாத்தா அப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு அவர் சொல்லுவார் நீலதில். அப்போது அந்த மாதிரி அவங்க கொண்டு போய் அங்கே யாருக்கும் தெரியாமல் தனியாக ஒரு குடியில் அமைத்து அவங்க வளர்க்குறாங்கிற மாதிரி கதை நிறைவாகும். ரொம்ப கடைசியில் இருவரும் சகோதரர்கள் இருவரும் வந்து தனது மனஸ்தாபத்தை தாண்டி சேர்ந்துடுறாங்கங்கிற மாதிரியான ஒரு திரைக்கதை அமைப்பு இந்த திரைப்படத்தில் இருக்கும். இதில் ரொம்ப பிரமிப்பை ஊட்டுவது வந்து ஸ்டீவ் ஆர்னால்ட் அவருடைய சினிமாட்டோகிராஃபி. காட்சிப்படுத்தல் மிக அபாரமான காட்சிப்படுத்தல், ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கண்ட்ரி சைடை வந்து அப்படியே அவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி நான் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசித்தது, இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற எல்லாருமே வந்து நாய் ஒன்று பழக்குவாங்க, அந்த நாய் வந்து அதை வழி நடத்தி கொண்டு போகும். இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் ஒரே நாய் தான் நடுவில் இருக்கும். அந்த நாய் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ரெண்டு பேரும் அந்த நாய், ஒரே நாயை வேறு வேறு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதாவது தம்பியாக நடித்திருக்கிற சாம் நீல் காலன் வந்து அந்த நாயை கிப் அப்படின்னு கூப்பிடுவார். கிப் கமான் கெட்டின் அப்படின்னு சொல்லுவார். அந்த நாய் ஓடி வந்து வண்டிக்குள்ளே ஏறும். அதே நாய் அண்ணன் மூத்தவர் வந்து மைக்கேல் காட்டன் வந்து லெஸ் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் வந்து ஃப்ளாஸ் கமின் அப்படிம்பாரு, அந்த நாய் ஓடி வரும். அந்த ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேர் சொல்லக்கூடமோ அதே நாய் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டதுக்கு ஓடி வரும். ஒரு நாய்க்கு ஒரு பேர் வச்சு வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீ வைக்கிற பேரை கூட நான் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற மாதிரி அந்த சகோதரர்களுக்குள்ள இவர் ஒரு பேர் சொல்லுவார், அவர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார். எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த நாய் வந்து அன்புக்கு அடிப்பணிஞ்சு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஓடி வரும். அது ரொம்ப நல்ல காட்சியாக இருக்கும். அதே போல் அந்த அண்ணனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அந்த நாய் தான் அது தெரிஞ்சுக்கும், அதோடைய உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா விலங்குகளுக்கு, அது உண்டு. அவர் எங்கேயோ குடிச்சிட்டு வெயிலில் விழுந்துக்கிட்டப்போ அந்த கன்றி சிவந்திருத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா சன்பர்ன், அது நடக்கும் போதெல்லாம் இதுதான் உள்ளே ரொம்ப குலைக்கும், ரொம்ப இருப்பு கொள்ளாமல் இருக்கும் அந்த நாய். இவர் தம்பி வந்து இந்த சாம்னியில் வந்து கதவை திறந்து என்ன அப்படிம்பாரு, விறுவிறுன்னு ரொம்ப தூரம் ஓடும், பார்த்தா நடு மைதானத்தில் விழுந்து கிடப்பார். ஒருவேளை அந்த நாய் வரலன்னா அவர் அங்கேயே மயக்கமாகவும் வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இவர் தான் வந்து தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பார். அந்த காட்சியில் பார்த்தா பொக்லைனில் தான் அவங்க அண்ணனை தூக்குவார். இந்த மண்ணு கொட்டுற பொக்லைன் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த பேக் ஹோல்னு சொல்லுவாங்க, பேக் ஹோ, அதை வச்சு தான் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி வாசலில் போட்டுட்டு போவார். இந்த சகோதர சண்டை, அதாவது சகோதரர்களுக்குள்ள மனஸ்தாபம் இருப்பதாக வந்தாலும் கடைசியில் இருவரும் வந்து தங்களை விட இந்த ஆடு, இந்த இனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ஆடும் இறந்ததுக்கப்புறம் அரசாங்கம் வேறு ஆடு கொடுக்க போகுது, ஆனால் அது சாதாரண ஆடாக இருக்கும். இந்த நாட்டு ஆடுக்காக அவங்க வந்து தங்களுடைய வித்தியாசங்களை மறந்து அந்த ஆடை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க போராடுறதான் அந்த கதை. இந்த மாதிரி சகோதரர்களுடைய மனஸ்தாபம் இருக்கிற தமிழ் திரைப்படங்கள் ஏராளம் இருக்குது. 1991 திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய சேரன் பாண்டியன்கிற திரைப்படம் இதே போல தான் இருக்கும். அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீடு, ஒருத்தங்க ஒருத்தங்க பேசிக்க மாட்டாங்க. அதில் இது போல் ஒரு இதில் நாய் வர்ற மாதிரி ஒரு பூனை வீடு தாண்டி இந்த பக்கம் வந்துடும், அந்த பூனை இந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்கிறதுக்காக விஜயகுமார் சார் அது பூனையை சுற்றுவாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அப்படி ஒரு முரண்பாடு இருக்கும். அதாவது மணிசேரன்றது பெரிய கவுண்டரோட பேராக இருக்கும், அப்புறம் ராஜபாண்டிங்கிறது சின்ன கவுண்டர், அதில் தான் சரத்குமார் சார் நடிச்சிருப்பார், அதுதான் சேரன் பாண்டியன் அப்படிங்கிற திரைப்படம். அதுலேயும் வந்து சகோதரர்களுக்குள்ளே சண்டை இருக்கும், கடைசியில் ரெண்டு பேருமா சேருவாங்க. இது போல் ஆனால் இந்த படத்தில் ராம்ஸுங்கிற திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு தோணின திரைப்படம் வந்து சமீபத்தில் 2021 செப்டம்பர் மாதத்தில் அமேசான் பிரைம்லேயே அந்த படத்தை வெளியிட்டாங்க. திரு சூர்யா அவர்களும் திருமதி ஜோதிகா அவர்களும் தயாரித்த திரைப்படம் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும்னு ஒரு திரைப்படம் வந்தது. அதில் வந்து ரெண்டு நாட்டு மாடுக்காக ஒரு மனிதன் எந்த எல்லைக்கு போகிறான் அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராம்ஸில் அந்த நாட்டு ஆடு அந்த அதோடைய உண்மைத்தன்மை அதோடய வீரியம் குறைஞ்ச இன்னொரு இனம் சாதாரண ஆடு வந்துடும் நம்மக்கிட்ட, ஆனால் இந்த நாட்டு ஆடை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு இல்லையா. அதுபோல் அந்த மாடுகள் அந்த காளை மாடுகளை வந்து எப்படியாவது தங்கிட்ட ரெண்டு மாடு இருக்கும் அது காணாமல் போய் அதுக்காக அவர் என்னென்ன வழி எடுக்கிறாருங்கிறது வந்து அந்த திரைப்படத்தில் மிக அருமையான திரைப்படமாக, அது நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல், அந்த ரெண்டு மாடுகளை சுற்றி ஒரு அரசியல் அமைப்பு. அதில் அந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் வந்து அறிமுக நாயகனாக நடித்தவர் வந்து மிதுன் மாணிக்கம், அப்புறம் வாணி போஜன் அப்படிங்கிற ஒரு நடிகையும் ரம்யா பாண்டியன் என்ற நடிகையும் அதில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான நடிப்பு, எல்லா நடிகர்களுமே அந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும்ங்கிற திரைப்படத்தை எழுதி இயக்கியவர் வந்து அரிசில் மூர்த்தி அவர்கள். அந்த ரெண்டு மாடு தான் அந்த படத்தோடைய கதாநாயகன் சொல்லணும், வெள்ளையன் ஒரு மாடு கருப்பன் ஒரு மாடு. அந்த படத்தோட முதல் காட்சியை பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த மிதுன் மாணிக்கம் வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுப்பார், என்னோடய பசங்களை காணங்க அப்படின்னோடனே உடனே அந்த ரைட்டர் வந்து அப்படியா பசங்களை காணமா என்னையா ஜாக்கிரதையாக பார்த்துக்க மாட்டியா, சரி பசங்களை பற்றின தகவல் சொல்லும்பார். அப்போ சொல்ல ஆரம்பிப்பார் இவர், ஒருத்தன் பேர் வெள்ளையன் ஒருத்தன் பேர் கருப்பன் சொல்லி அடையாளம் சொல்லிட்டு வரும்போது, யோ என்னையா பசங்களை சொல்ல சொன்னால் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம், ஆமாங்க என் மாடுகளை தாங்க சொல்கிறேன் அப்படிப்பார். அது அந்த பசங்களை மாதிரி வளர்த்துருப்பார். அது காணாமல் போயிருக்கும் போது எப்படி காணாமல் போச்சு எங்கேருந்து போச்சு அப்படின்லாம் ஒவ்வொன்றா கதை பின்னாடி போகும்போது தான் அந்த மாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் நம்மளுக்கு தெரியும். அந்த நாட்டு மாடுக்காக எவ்வளோ பின்னாடி ஒரு சூழ்ச்சி பின்னப்படுது, அதற்காக ஒரு மனிதன் எவ்வளோ போராடுறாங்கிறத வந்து அந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலுங்கிறதுல அந்த படத்தில் ஒரு காட்சியில் வந்து மந்திரி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, விவசாயிகளுக்கு இலவசமாக மாடு தரோன்னு சொல்லி மேடையை அமைச்சு செய்வாங்க. ஆனால் அப்படியெல்லாம் செய்யப்படுறது வந்து வெறும் கண் துடைப்பு தான் அப்படிங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த விவசாயிகள்ட்ட வந்து ஒரு மாடுக்கு 750 ரூபா ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி கொடுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரை இங்கே நிற்கும், மந்திரி இங்கே வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பார், இறங்கி அந்த பக்கம் அவங்க மாட்டை அவங்க ஓட்டிகிட்டு போய்க்கலாம், அந்த விவசாயி இந்த பக்கம் போயிடுவாங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு மாடெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அப்படி பண்ணுற மாதிரி ஒரு காட்சியில் தான் அவங்க மாடை கொண்டு போவாங்க. அதில் இந்த மேடையில் ஏறுறதுக்கு அவர்களுடைய மாடுகள் ரெண்டும் முரண் பிடிக்கும், முரண்டு பிடிச்சோடனே இவங்க வந்து அதை அடித்து ஏற்றுவாங்க, உடனே அவர் கோவப்பட்டு வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிடுவார். அதுலேருந்து தான் அந்த மாடை கடத்திடுவானுங்க. இவன் மந்திரி முன்னாடியே இப்படி பண்ணுறானான்னு சொல்லிட்டு மாடை கடத்தி கேரளாவுக்கு விற்று இவர் என்னென்னமோ எல்லைக்கு போவார் அந்த மாடை காப்பாற்றுறதுக்கு. அதில் அந்த மாடுகள்ங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் தான் அந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாடுகளுக்காக அந்த கிராமத்துக்குள்ளே ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று அறியப்படும் பத்திரிக்கை உள்ளே வரும். அந்த பத்திரிக்கை உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கிராமத்தில் எதுவுமே இல்லை, அடிப்படை வசதி கூட இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கிற மாதிரி ரெக்கார்டில் இருக்கும். அதை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஒவ்வொருத்தங்களாக வந்து அவங்க துறை சார்ந்த வேலை எதுவுமே செய்யலைங்கிறதெல்லாம் தெரிய வந்து அந்த கிராமங்களுக்கு எல்லா வசதியும் திருப்பி கிடைக்குது இவர் மாட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த படம் நகர்வு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த திரைப்படம் பார்க்குறதுக்கு. அதுபோல் ஒரு ரெண்டு நாட்டு மாடுக்காக எவ்வளோ எல்லைக்கு ஒரு மனிதன் போகிறாங்கிறத அந்த படம் காமிச்சது போல், அதே மாதிரி ஒரு ஆடு செம்மறி ஆடு வந்து அந்த நல்ல அந்த நாட்டு ஆடு அந்த ஜாதி ஆடுன்னு சொல்லுவாங்க அந்த ராயல் பிளட் லைன், அதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசீஸ்லேருந்து எல்லா ஆடுகளையும் கொண்டு போய் அப்படியே வந்து மனிதாபிமானத்தோட வழி குறைந்த முறையில் அதை வந்து கொன்றுருவோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போகிறாங்க. இந்த இடம் மொத்தத்தையுமே எரித்து அந்த இதெல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் புதுசாக திருப்பி கட்டிடுவோம் அப்படின்லாம் கவர்மெண்ட் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆடுகள் அழிஞ்சது அழிஞ்சது தானே, அது இப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அரசாங்கத்தை மீறி அந்த ரெண்டு ஆடை காப்பாற்றுறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி தான் இந்த திரைப்படம் ராம்ஸ். இது வந்து நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இதில் நிறைய உணர்வுகளும் இருக்குது. ரெண்டு சகோதரர்கள் வந்து அவர்களுக்கு எவ்வளோ முரண்டிருந்தாலும் அவர்களை மீறி ஒரு நன்மைக்காக அவர்கள் ஒன்றுபடுவாங்க அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த இயக்குனருடைய திரைப்படமாகிய இந்த ஜெர்மி சிம்ஸ் இவர் இயக்கிய திரைப்படம் இந்த ராம்ஸ். ஆனால் இந்த படம் வந்து ராம்ஸ் என்ற பெயரிலேயே 2015 ஐஸ்லாண்டில் வெளிவந்த திரைப்படம், இது ஐஸ்லாண்டிக் மூவி. அது ஆங்கிலத்தில் தான் அதை ராம்ஸ்னு சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டிக் மூவியில் அவங்களோட பேர் வந்து ஹுருட்டார் அப்படிங்கிற பெயரில் அந்த படம் வெளியானது. அந்த திரைப்படத்தோட இயக்குனர் கிரிமூர் ஹகோனார்சன். இந்த திரைப்படம் வந்து பல விருதுகளை பெற்ற திரைப்படம். இந்த படத்தோடைய சில காட்சி அமைப்புகள் மாற்றிருப்பாங்க, குறிப்பாக இறுதி காட்சி. அந்த படத்துடைய முடிவும் இந்த ஆங்கில திரைப்படம் ஆஸ்திரேலியன் ராம்ஸோடைய முடிவும் முற்றிலும் மாறுபட்டது. அது ஐஸ்லாண்டிக் மூவிங்கனால அந்த ஐஸ்லாண்டில் பனியில் மாட்டி தான் அவங்க இறுதி காட்சி வரும். இங்கே வந்து எப்படி ஃபாரஸ்ட் ஃபயரில் போகிற மாதிரியோ அதுக்காக நிறைய மாற்றங்கள் இங்கே செஞ்சுருக்காங்க. அதிலிருந்த தழுவல் தான் இதுன்றது அவங்க முதல் வரியிலே போட்டுருவாங்க. இந்த படத்தோடைய காட்சி அமைப்பு அந்த டைரக்ஷன் ஆஸ்திரேலியாவுக்காக சிலது மாற்றம் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஆஸ்திரேலியாவுக்குன்னு சில மொழி இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்குன்னு சில பண்பாடுகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் காமிப்பதற்காக சில காட்சிகள் மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகட்டும், அந்த புஷ்ஃபயரில் அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, எப்படி வாலண்டியர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்குள்ள எப்படி தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் நுட்பமாக அதில் காமிச்சிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக வந்து குடும்பத்தோடு பார்க்கறதுக்கான ஒரு மிக சிறந்த திரைப்படம். அதே போல் தான் இப்போ நம்ம பேசின இந்த ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும்ங்கிறதும். இந்த ராம்ஸ் என்ற திரைப்படம் வந்து நிச்சயமாக ஆஸ்திரேலிய ரசிகர்கள்ட்ட பெரும் வரவேற்பு பெற்று பொருளாதார வெற்றியும் அடைஞ்சது. இந்த ராம்ஸ் என்ற திரைப்படத்தை இந்த மாத நம்ம ஆஸ்திரேலியா தொகுப்பில் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.